نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. وبعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. அன்பிற்குரிய மாணவ சகோதரர்களே, தயவு கூர்ந்து உரை நடுவில் எவ்வித பேச்சும் சிரிப்பும் சலசலப்பும் இருக்கக்கூடாது. நீங்கள் அமைதியாக இருந்தால் குறிப்பிட்ட நேரம் வரை தொடர்ந்து பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். உங்கள் புறத்திலிருந்து அமைதியின்மை ஏற்பட்டால் எப்போது சலசலப்பு ஏற்படுகிறதோ அப்போதே உரையை நிறுத்திவிடுவேன். பிறகு என்னை நீங்கள் பழிக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ். குறைந்தது 40 நிமிடம் இந்த உரை தொடரும். பிறகு உங்களுக்கு ஏதாவது மார்க் விஷயங்கள் குறித்த கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு அழகிய மார்க்கத்தை கொடுத்தார். நம்மையெல்லாம் அவனுக்கு அடிபணிந்து நடக்கின்ற, அவனை வணங்குகிற, அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கிற முஸ்லிம்களிலே ஆக்கி அனுபவித்தார். அல்லாஹு தஆலா அவன் எதை நாடுகிறானோ அதை செய்கிறான். அவன் அனைவரையும் மிகித்து விடுவான், அனைத்தையும் மிகித்து விடுவான். அவனை யாரும் மிகைக்க முடியாது, அவனை எதுவும் மிகைக்க முடியாது. அவன் ஒன்றை முடிவு செய்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது. அவன் ஒன்றை முடிவு செய்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது. அவன் ஒன்றை மாற்ற நினைத்துவிட்டால் யாராலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் வல்லமையை, அல்லாஹ்வின் ஆற்றலை புரிந்து கொண்டவன்தான் உண்மையான முஸ்லிம். இன்று பல முஸ்லிம்களுக்கு தான் யாரை வணங்குகிறோம் என்பதே தெரியாது. தான் எப்படி முஸ்லீமாக இருக்கிறோம் என்பதே தெரியாது. இஸ்லாமிய அடிப்படையாகிய ஷஹாதத்து தௌஹீத், அந்த ஏகத்துவத்தின் சாட்சியம், அது தெரியாமல் பலர் இருக்கிறார்கள். தெரிந்தவர்களின் பலருக்கு பொருள் தெரியாது, பொருள் தெரிந்தவர்களின் பலர் அதை பின்பற்றுவது கிடையாது. இன்னும் சிலருக்கு தங்களை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதிலேயே வெட்கம் இருக்கிறது. இன்னும் சிலருக்கு தங்களை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு, வெளிப்படுத்திக் கொள்வதற்கு தயக்கம் இருப்பதையும் பார்க்கிறோம். சரியா இல்லையா நான் சொல்வது? நம் வாழ்க்கையில் பார்க்கிறோமா இல்லையா? நீங்கள் ஒரு ரயில் பயணத்திலே சென்றால், நீங்கள் தொழுகையை பேணி தொடரக்கூடியவராக இருந்தால், அந்த நேரத்திலே தொழில்களை நீங்கள் தொழுது கொண்டிருப்பீர். பக்கத்திலே ஒருவர் செல்போனிலே ஏதாவது செய்து கொண்டிருப்பார், அல்லது ஏதாவது ஒரு வேலையிலே இருப்பார். இப்படி பயணம் கொஞ்ச தூரம் சென்றதற்கு பிறகு அவருடைய பெயரை கேட்டால் அப்துல்லா என்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அப்துல்லா என்று சொல்லுவார், அல்லது ஏதோ ஒரு பெயரை சொல்வார். அந்த பெயரை வைத்துத்தான் அவரை முஸ்லீம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர, நீங்கள் தொழுதீர்களே அந்த நேரத்திலே தானும் தொழ வேண்டுமே, சகோதரரை நானும் தயாராகிறேன் சேர்ந்து தொழுவோம் என்ற ஒரு ஈமானிய இறை நம்பிக்கை உணர்வு அவர்களிடத்திலே வெளிப்படுகிறதா என்றால் வெகு சொற்பம் என்று சொல்லலாம். முஸ்லிம் ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், வயோதிகர்கள் இன்று பலவாறாக இந்த ஈமானிய பலவீனம், இஸ்லாமிய பலவீனம், அதாவது இறை நம்பிக்கையின் பலவீனம், இஸ்லாமிய பற்றிலே பலவீனம் இருப்பதை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, இதற்கெல்லாம் என்ன காரணம்? இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், ஒன்று, இந்த உலக வாழ்க்கையின் மீது அவர்களுக்கு ஏற்பட்ட மோகம். இந்த உலக வாழ்க்கையின் மீது அவர்களுக்கு ஏற்பட்ட மோகம், மறுமையை பற்றிய அச்சமின்மை, அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க வேண்டுமே, மரணிக்க வேண்டுமே, விசாரணை உண்டே, சொர்க்கம் நரகம் என்று இரண்டு இடங்கள் இருக்கின்றன, இரண்டில் நாம் எந்த இடத்திற்கு அனுமதிக்கப்படுவோம் என்பதை பற்றியெல்லாம் சிந்தனை இன்மை, சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. ஆடல் பாடல், இந்த உலக சிற்றின்பங்கள், உலக தேடல், பொருளாதார கொள்கை, இப்போதெல்லாம் பல பல பெயர்களிலே மக்கள் இஸ்லாமை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். ராயல் லைஃப், ஹைபி லைஃப், ஸ்டாண்டர்ட் லைஃப், எஜுகேட்டட் லைஃப், என்னென்ன பெயர்களை எல்லாம் கூறி ஆக மொத்தம் இஸ்லாமை விட்டு வெளியே சென்று விடுவது. மொத்தத்தில் என்ன, இஸ்லாமை விட்டு வெளியே சென்று விட்டு சுதந்திரத்தை தேடுகிறார்கள். சுதந்திரமாக யாரும் நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது, இது கூடும், இது கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, இதை கேட்கக்கூடாது, இதை எடுக்கக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இங்கே வரக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி பழகக்கூடாது, எந்த கட்டுப்பாடும் இல்லாமல், சுருக்கமாக சொல்ல போனால் கோபித்துக் கொண்டார்கள், இரண்டு காலங்களில் நடக்கிற விருந்தமாக வாழப்பட்டார்கள். எப்படி சுருக்கமாக சொல்வதென்றால், இரண்டு கால்களில் நடக்கிற ஒரு மிருகமாக வாழ பார்க்கிறார்கள். அல்லாஹ் அல்லாஹ். ஏன் இப்படி நான் சொல்கிறேன் என்றால், கோபித்துக் கொள்ளாதீர்கள் சகோதர கண்மணிகளே, எவன் ஒருவன் தன்னை படைத்த இறைவனுக்கு மாறு செய்கிறான், தன்னை படைத்த இறைவன் தடுத்தவற்றை தனக்கு ஆகமாக்கிக் கொள்கிறான் என்றாக கேளுங்கள். எவன் ஒருவன் தன்னை படைத்த இறைவனுக்கு மாறு செய்கிறான், அவன் தடுத்த காரியங்களை செய்கிறான், அவனுடைய கட்டளைகளை மீறுகிறானோ, அவன் மிருகத்தை விட கேடுகிறான், மிருகத்தை விட கேடுகிறான். அல்லாஹ் படைத்த மிருகங்களிலேயே கேடுகட்ட மிருகம் யாரென்றால் செவிடர்கள், குருடர்கள், ஊமையர்கள், அறிவில்லாதவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். என்ன, செவிடனை, குருடனை, ஊமையனை மிருகங்களில் கேட்டுவிட்டவர்
கடவுளாக இருக்கிறானா என்றால், படைப்பால் குறையுடன் பிறந்த இவர்களை அல்லாஹ் சொல்லவில்லை. படைப்பால் குறையுடன் பிறந்த இவர்களை அல்லாஹ் சொல்லவில்லை. மாறாக செவி கொடுக்கப்பட்டும், மாறாக செவி கொடுக்கப்பட்டும் அதை கொண்டு இறை வசனங்களை கேட்டு பலன்பெறாத, அறிவு கொடுக்கப்பட்டும் இறை வசனங்களை சிந்தித்து நன்றுணர்வு பெறாத, பார்வை கொடுக்கப்பட்டும் இறை அத்தாசிகளை பார்த்து படிப்பினை பெறாதவர்களைத்தான் மிருகங்களில் கேடுகட்ட குருடன், செவிடன், ஊமையன், அறிவில்லாதவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மிருகம், மிருகத்திலேயே அந்த மிருகத்திற்கு கண்ணும் இல்லை, செவியும் வேலை செய்வதில்லை, வாயும் வேலை செய்வதில்லை என்றால் அது மிருகத்திலேயே மோசமான மிருகம் என்று சொல்லும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும் இத்தகைய தன்மைகளில் இருந்து. அவனுடைய அடியார்களில் படைத்த ரப்பை அறியாத, அவனை மதிக்காத, அவனுடைய கட்டளைகளை மதிக்காத, அவனுடைய மார்க்கத்தை மதிக்காத, அவனுடைய சட்ட வரம்புகளை பேணாதவர்களைத்தான் இந்த வசனத்திலே இப்படி சொல்கிறார். இந்த உலகத்திலே வாழ்கிற மக்கள் எல்லாம் தங்களுக்கெல்லாம் ஒரு நோக்கத்தை ஆக்கிக் கொள்கிறார்கள். சரியாக தங்களுக்கெல்லாம் ஒரு நோக்கத்தை ஆக்கிக் கொள்கிறார்கள். பிறகு அந்த நோக்கத்திலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். இப்போது இந்த அமர்விலே நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால், முஸ்லிம்களாகிய நம் நோக்கம், முஸ்லிம்களாகிய நமது நோக்கம் எப்படி இருக்க வேண்டும், அந்த நோக்கத்திலே வெற்றி பெறுவது எப்படி, இதைத்தான் இந்த ஒரு சிறிய அமர்விலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பல முஸ்லிம்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று கேட்டால் தெரியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். என்ன நோக்கம்? மாணவர்களை கேட்டால் பட்டம் வாங்குவதை சொல்வார்கள். பட்டம் வாங்கியவர்களை கேட்டால் வேலை கிடைப்பதை சொல்வார்கள். வேலை கிடைத்தவர்களை கேட்டால் திருமணம் செய்வதை சொல்வார்கள். திருமணம் ஆனவர்களை கேட்டால் மெட்ராஸாக இருந்தால் ஒரு பிளாட் வாங்க வேண்டும் என்று சொல்வார்கள், ஒரு கார் வாங்க வேண்டும் என்று சொல்வார்கள், இடம் வாங்க வேண்டும் என்று சொல்வார்கள். வியாபாரியாக இருந்தால் தொழில் லாபமாக நடைபெற வேண்டும் என்று சொல்வார்கள். ஒட்டுமொத்தத்தில் பார்த்தால் துன்யாவை தாண்டி ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் பலருக்கு அப்படி ஒரு நோக்கமே தெரியாமல் இருக்கிறார்கள் என்பதை எதார்த்த வாழ்க்கையிலே அவர்களோடு பழகும்போது புரிந்து கொள்ளலாம். ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை அதற்கு சான்றாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு சான்று இருக்கிறதா இல்லை? அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய பண்பாடுகள், கலாச்சாரங்கள், அன்றாட அவர்களுடைய செயல்முறைகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கின்றன. படைத்த இறைவனை நினைப்பதற்கு நேரமே இல்லை. குறிப்பாக பல படித்த பட்டதாரிகள், வேலையில் உள்ளவர்களிடத்திலே நீங்கள் இந்த வார்த்தையை சர்வசாதாரணமாக கேட்கலாம். வெள்ளிக்கிழமை துழுவதற்கு கூட எனக்கு நேரமில்லை என்று, வெள்ளிக்கிழமை தொழுவதற்கு கூட எனக்கு நேரமில்லை, அந்த அளவிற்கு நான் பிஸி என்று நாம் கூசாமல், வெட்கமில்லாமல்,
சொல்லுகிற பலரை நீங்கள் பார்த்திருக்கலாம். குர்ஆன் இங்கேயும் சிறு வயதிலே கிராமத்திலே ஒரு உஸ்தாதனத்திலே ஓதிய சில சூராக்கள் நினைவிருக்கலாம். அதற்கு பிறகு வாழ்க்கையில் குர்ஆனை தவிர எல்லாவற்றையும் படித்தார். குர்ஆனை தவிர எல்லாவற்றையும் அன்றாட நாளிதழ்களில் இருந்து, நியூஸ் பேப்பர்களில் இருந்து, வார பத்திரிகைகளில் இருந்து, படிக்க வேண்டிய படிக்கக்கூடாத எல்லா பத்திரிகைகளையும் படித்தார். பார்க்க வேண்டிய பார்க்கக்கூடாத எல்லாவற்றையும் பார்த்தார். பேச வேண்டிய பேசக்கூடாத எல்லாவற்றையும் பேசினார். ஆனால் இவர் வாழ்க்கையிலே குர்ஆனுக்கு மட்டும் இடமில்லை. இவர் வாழ்க்கையிலே குர்ஆனுக்கு மட்டும் இடமில்லாமல் போய்விட்டது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் தூதர் என்று எப்போதும் சொல்லியிருக்கிறார். முஹம்மது நபி தன் தூதர் என்று எப்போதோ சொல்லிய ஞாபகம் அவருக்கு இருக்கிறது. அதற்கு பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவர்களோடு தனக்கு இருக்க வேண்டிய தொடர்புகள், அவர்கள் தனக்கென வாழ்க்கைக்கு என்ன சொல்லிச் சென்றார்கள், அதை பற்றியெல்லாம் என்றைக்காவது எப்படியாவது ஏதாவது சிலவற்றை படித்திருந்தா என்றால், வெள்ளிக்கிழமை ஜுமாக்களிலே தூங்கியும் தூங்காமல் செல்போனிலே விளையாடிக் கொண்டு, வெள்ளிக்கிழமை ஜுமாக்களில் தூங்கியும் தூங்காமல் செல்போனில் விளையாடிக் கொண்டு அலட்சியமாக தாய்ந்து கொண்டு பக்கத்தில் உள்ளவர்களிடம் பேசிக்கொண்டே ஏதோ சில அறிவிப்புகளை கேட்டு ஏதோ கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறார். இவற்றை தவிர நபியின் பொன்மொழிகளை பற்றிய அறிவு இருக்கிறதா என்றால் பூஜ்யம். படிப்பார் படித்துக்கொண்டே இருப்பார். படிக்க வேண்டிய படிக்கக்கூடாத எல்லாவற்றையும் படிப்பார். ஆனால் நபி மொழியை எடுத்து படிக்கும் போதுதான் கதக்க ஆரம்பித்துவிடும், அவருக்கு தூக்கம் வர ஆரம்பித்துவிடும். பலருக்கு இப்படியெல்லாம் ஹதீஸ்கள் இருக்கின்றனவா? தமிழிலே ஹதீஸ் நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றனவா என்பது கூட பலருக்கு தெரியுமா என்பது எனக்கு சந்தேகம்தான். ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் உங்களை போன்று ஒரு நகரத்திலே இஸ்லாமிய சூழ்நிலையிலே மார்க்க அறிஞர்களோடு அல்லது தங்கள் கல்லூரிகளிலேயே இது போன்று ஒரு மஸ்ஜிதை பெற்று தொழுகைக்கு ஒரு பாக்கியத்தை அடைந்து ஒரு சூழலிலே வாழ்கிறீர்களே உங்களை போன்ற நற்பேறு பெற்றவர்கள், இவர்களை தவிர வேறு மாணவர்களுக்கு வேறு மக்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் கிடைத்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இவை மறுப்பாளர்களின் கல்லூரிகளிலே படிக்கின்ற நூற்றுக்கணக்கான முஸ்லிம் மாணவர்கள் படிக்கின்ற காலம் முழுக்க கடமையான சலுகைகளை பாடுபடுத்தி இறை நம்பிக்கையை விலை பேசி இறை இணைவைத்தலை செய்து கொண்டு கல்வி பயில்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம். நான் சொல்வது சரியா இல்லையா? நான் சொல்வது சரியா இல்லையா? எத்தனை கல்லூரிகளிலே முஸ்லிம் மாணவர்களுக்கு தொழுவதற்கு இடம் இருக்கிறது? சில முஸ்லிம் கல்லூரிகள் கூட தங்களை முஸ்லிம் கல்லூரிகள் என்று அடையாளம் காட்டிக் கொள்ளாமல் இருப்பதிலே கவனமாக இருக்கிறார்.
ஏன் அன்பு சகோதரர்களே இந்த நிலைமை என்றால், இவர்கள் எல்லாம் நோக்கத்தை மறந்தவர்கள், நோக்கத்தை அறியாதவர்கள். ஒருவன் தன் வாழ்க்கையிலே இலக்கு எது, நோக்கம் எது என்று தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவனை விட கேவலமான பிறப்பு ஒருவன் இருக்க மாட்டான். ஆகவேதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிய போது, அல்லாஹு தஆலா குர்ஆனை அந்த நபிக்கு இறக்கிய போது முதலிலே நமக்கு நாம் யார் என்பதை உணர்த்தினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் யார், நீங்கள் ஏன் படைக்கப்பட்டீர்கள், இந்த உலக வாழ்க்கைக்கு நீங்கள் ஏன் அனுப்பப்பட்டீர்கள், உங்களுக்கு ஏன் இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டது, நீங்கள் அனுபவிக்கிற அத்தனை அற்படைகளும், நீங்கள் அனுபவிக்கிற அத்தனை அற்புடைகளும் உங்களுக்கு உங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டவை. நீங்கள் உங்கள் அறிவை கொண்டு, நன்றாக கேளுங்கள், நீங்கள் உங்கள் அறிவை கொண்டு, உங்கள் திறமையை கொண்டு, நீங்கள் உங்கள் அறிவை கொண்டு, உங்கள் திறமையை கொண்டு, உங்கள் அனுபவத்தை கொண்டு, உங்களின் அதிகாரத்தை கொண்டு, உங்களின் ஆட்சியை கொண்டு, உங்களின் செல்வாக்கை வசதியை கொண்டு எதையும் இந்த உலகத்திலே அடையலாம் என்றால் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் ஒரு அணு அளவு சுகத்தை கூட இந்த உலகத்திலே அடைய முடியாது. அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல், அவனுடைய அருள் இல்லாமல் உங்கள் கண்கள் பார்க்க முடியாது, உங்கள் செவி கேட்க முடியாது, உங்கள் கைகளால் நீங்கள் பிடிக்க முடியாது, உங்கள் கால்களால் நீங்கள் நடக்க முடியாது, முடக்கி விடுவார். அம்மை எம்லிக்கு செம்மாரூ, மனிதனே உன் செவிக்கு, உன் பார்வைக்கு, உன் உள்ளத்திற்கு உரிமையான சொந்தக்காரன் யார், சொற்பமாக நன்றி செலுத்துகிறாயே, கலீலம் மாதோ கலீலம் மாதக்க, வெகு குறைவாக நீ அறிவுரை செல்கிறாயே. பணத்தால் எல்லாவற்றையும் வாங்கிவிட முடியுமா, படித்தால் பணம் சம்பாதித்து விட முடியுமா, பணம் சம்பாதித்தால் வாழ்க்கையில நிம்மதி அடைந்து விடலாமா, பதவியால் நிம்மதி கிடைத்து விடுமா என்று பார்க்கிறோம். பணத்தால் நிம்மதி அடையலாம் என்று நினைத்தவர்கள் எல்லாம் நிம்மதியை தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பணத்தால் நிம்மதி அடையலாம், முன்னேறலாம், சுகபோகம் தேடலாம் என்று எண்ணியவர்கள் எல்லாம் சுகத்தை தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஒரு உதாரணம் அல்ல, அன்றாட வாழ்க்கையிலே நூற்றுக்கணக்கான உதாரணங்களை பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களை தடுத்த வழிகளிலே சுகத்தை தேடியவர்கள், புரிகிறதா, தடுத்த வழிகளிலே சுகத்தை தேடியவர்கள், அல்லாஹ்வுடைய வரம்பை மீறியவர்கள், அல்லாஹ் நெருங்காதே என்று கூறினார். நெருங்காதேசியத்தின் பக்கம், கேவலத்தின் பக்கம் நெருங்காதே, கெட்ட ஆசையின் பக்கம் நெருங்காதே. பாதுகாத்துக்கொள்ளும் கற்பனை ஆணை பெண்ணே, உன் ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள், உன் மானத்தை பாதுகாத்துக் கொள், உன் கற்பை பாதுகாத்துக் கொள், வரம்பு மீறாது. உன் ஆசையை உன் மனைவியை தவிர வேறு ஒரு இடத்திலே வேறொரு பெண்ணிடத்திலே சேராது, வரப்பும் விடாது என்று அல்லாஹ் கூறினானா? வேதம் கூறுகிறதா இல்லையா? பழகாது அந்நிய பெண்ணிடத்திலே, பேசாது, பார்க்காது, அவளின் பக்கம் செல்லாது, எல்லாம் வச்சாராம். அந்நிய பெண்ணை பார்ப்பது, அவரிடத்திலே பேசுவது, அவளை தொடுவது, அவள் இருக்கும் இடத்தை நோக்கி செல்வது, எல்லாம் வச்சாரம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாற்றுக்கு தெரியாத காரணத்தால், மறுமையை மறந்த காரணத்தால், மார்க்கத்தை தெரியாத காரணத்தால், மறுமையை மறந்த காரணத்தால் பல முஸ்லிம்கள் எல்லா ஹராமையும் ஹலாலாக்கிவிட்டார்கள். சரியா? எல்லா ஹராமையும் என்னங்க தப்பு இருக்கு? நீங்க எல்லாம் பணம் பண்ணுவாங்க. ஹலால் ஹராமை பேசுபவர்களுக்கு என்று சொல்லுகிற வார்த்தை இல்லை, பழமைவாதிகள், ஃபண்டமெண்டலிஸ்ட், அடிப்படைவாதிகள். நீங்கெல்லாம் ரொம்ப மத தீவிரவாதிகள், ரொம்ப படித்த வேதாதிகள் எல்லாம் பக்கத்தில் ஒரு கேள்விக்குரிய போட்டுக்குங்க. அதிகமா மார்க்கத்தை போதிப்பவர்களை பார்த்து, போதிப்பவர்கள் அழைக்கலோ அல்லது பொதுவான அழைப்பாளர்களோ, இவர்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன? நீங்க எல்லாம் ரொம்ப அடமெண்டா இருக்கீங்க, ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்க, வளர்ச்சி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எதுலடா வளையிறது? அல்லாஹ்வுடைய தீனிலா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலா வளைய சொல்கிறாய்? கேடு கட்டவனை நரக நெருப்பை சுவைக்க வேண்டும், சீர் சதங்களை சுவைக்க வேண்டும், கொதிக்கும் நெருப்பில எரிய வேண்டும், அச்சம் வரவில்லை உனக்கு. என்ன தேடப் போகிறாய்? உலகத்தில் சுகத்தை தேடுகிறான் ஹராமில். கடைசியில் எங்கே சென்று முடிகிறது? அந்த கேடு கட்ட காரியத்தின், அந்த கேடு கட்ட தொடர்பின், அந்த கேடு கட்ட செயலின் முடிவு என்ன தெரியுமா? எங்கே போய் முடியும் தெரியுமா? மது கோச்சாரம், இந்த இரண்டின் முடிவு கொலை. மது பிளஸ் விபச்சாரம் இதுக்குள் நீங்கள் எல்லாம் பல கணக்கை படித்திருக்கிறீர்கள், நானெல்லாம் அதை படிக்கவில்லை. மது பிளஸ் விபச்சாரம் இதுக்குள் என்ன என்ன? கொலை. உலகத்தில் அமெரிக்காவில் இருந்து ஆஸ்திரேலியா வரை நடக்கின்ற அத்தனை கொலைகளின், அத்தனை கொலைகளின் பின்னணி காரண காரியம் என்ன? மது பச்சா, கள்ளத்தொடர்பு, தவறான தொடர்பு. எங்கெங்கே குடி திறந்து விடப்பட்டதோ, பெண்களுக்கு சுதந்திரம் என்ற பெயரிலே, பெண்களுக்கு சுதந்திரம் என்ற பெயரிலே காட்டு மிருகங்களை விட கேடு கட்ட ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதோ, கிளப்புகள், விபச்சார விடுதிகள் இன்னும் அப்படியே எத்தனை எத்தனையோ இடங்கள், வழிமுறைகள். இவற்றின் இறுதி முடிவு என்ன? இவற்றின் இறுதி முடிவு என்ன? கொலை. தமிழிலே சொல்வார்கள் அல்லவா, இவனுக்கு ரொம்ப அற்பா ஆயுசு என்று சொல்வார்கள். அற்பா ஆயுசு, அவ்வளவுதான் போயிடுச்சு. அழகு, பணம், வசதி, உடல் வலிமை, எனக்கு சகோதரர்களை இவையெல்லாம் ஹராமை அனுபவிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்தவையா? அழகு, அறிவு, பணம், வசதி, உடல் வலிமை இவையெல்லாம் ஹராம் தடுக்கப்பட்டதை அனுபவிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்தவையா, அல்லது ஹலாலை கொண்டு போதுமாக்கிக் கொண்டு, ஹலாலை கொண்டு போதுமாக்கிக் கொண்டு, ஹராமிலிருந்து தடுத்துக் கொண்டு, மறுமைக்கான அமல்களை செய்து சொர்க்கத்திலே இவைகளை எல்லாம் நாம் அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டவையா? கேட்டு பாருங்கள், யார் இடத்துல கேட்டு பாருங்கள், கேட்டு பாருங்கள், யார் இடத்துல கேட்க வேண்டும்? நான் என்னிடம் உங்களில் ஒவ்வொருவரும் அவர் அவரிடத்திலே கேட்டுப்பார்கள். எனக்கு அல்லாஹ் இதை கொடுத்தாலே, ரப்பு எனக்கு இதை கொடுத்தாலே, எதற்கு கொடுத்தான்? அவனை இதை கொண்டு திருப்திப்படுத்தவா அல்லது அவனை கோபப்படுத்தவா அதிருப்திப்படுத்தவா? அவன் என்னை பிடித்தால் அவனிடமிருந்து என்னை பாதுகாப்பவர் யார் இருக்கிறார்? இன்னைக்கு ஒன்றும் தெரியாது. அப்பா அம்மா பார்க்கல, அண்ணன் தம்பி பார்க்கல, ஊர்ல உள்ளவங்க பார்க்கல, யாருக்கு தெரிய போகுது? அன்பு சகோதரர்களே, ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறாரா? ஒருவன் அவனுக்கு எந்த கேமராவும் தேவையில்லை, அவனுக்கு எந்த செக்யூரிட்டியும் தேவையில்லை, யாருடைய உதவி இல்லாமல் அவன் கண்கள் நம் கண்களை எல்லாம் பார்க்கின்றன, நம் பார்வைகளை எல்லாம் அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நோக்கம் புரியாத காரணத்தால் ஏற்படுகிற விளைவுதான். ஆகவேதான் குர்ஆன் முதலிலே ஒரு முஸ்லிமுக்கு நோக்கத்தை கற்பிக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்களும் நானும் கூறிய சாட்சியம் நமக்கு வாழ்க்கையில் முதலிலே நோக்கத்தை கற்றுத் தருகிறது. ஒவ்வொரு நேரமும் தொழுகையிலே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று முஅஸ்ஸின் ஆரம்பித்ததிலிருந்து, பிறகு இக்காமத்திலிருந்து, பிறகு தொழுகையிலிருந்து நீங்கள் தக்பீர் கட்டுகிற, தக்பீர் முழங்குகிற ஒவ்வொரு தக்பீர் முழக்கமும் எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையின் நோக்கத்தை கற்பிக்கிறது. தொழுகையில் நாம் ஓதுகிற, திரும்ப திரும்ப ஓதுகிற மகத்தான அத்தியாயம், அது என்ன அத்தியாயம்? என்ன அத்தியாயம்? சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த திறவுகோல், அந்த தோற்றுவாய் நமக்கு நோக்கத்தை கற்பிக்கிறது. அல்லாஹு அக்பர் நோக்கத்தை கற்பிக்கிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், ஹய்ய அலஸ் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், இஹ்தின ஸிராத அல் முஸ்தகீம் صراط الذين أنعمت عليهم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நோக்கத்தைக் கட்டுகிறான், குறிக்கோளைக் கட்டுகிறான், லட்சியத்தை புரிய வைக்கிறான், அடிப்படையை விவரிக்கிறான். புரிஞ்சவங்க எத்தனை பேர்? புரிந்தவர்கள் எத்தனை பேர்? சிந்தித்தவர்கள் புரிந்தார்கள், புரிந்தவர்கள் செயல்படுத்தினார்கள், செயல்படுத்தியவர்கள் வெற்றியடைந்தார்கள். சிந்தித்தவர்கள் புரிந்தார்கள், புரிந்தவர்கள் செயல்படுத்தினார்கள், செயல்படுத்தியவர்கள் வெற்றியடைந்தார்கள். இங்கே கேள்வி என்ன மிச்சம் இருக்கிறது? சிந்திப்பவர்கள் இருக்கிறது. பாருங்கள், ஷஹாதா எனக்கு வாழ்க்கையின் நோக்கத்தை குறிக்கிறது என்று எத்தனை பேர் சிந்திக்கிறார்கள்? அது என்ன நோக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது? என்பதில் என்ன நோக்கம் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது? எல்லாம் சடங்குகளாக ஆகிவிட்டது. இல்லா மாஷா அல்லாஹ், சில நல்லவர்களின் வாழ்க்கையை தவிர வணக்க வழிபாடுகள் எல்லாம் பலருக்கு எப்படி ஆகிவிட்டது? சடங்குகளாக, ரோட்டின் லைஃப் செய்கிறோம். இதுவும் பெரிய விஷயம். என்றைக்காவது ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் திருந்தலாம், சிந்திக்கலாம். அறவே செய்யாதவருடைய நிலை, அறவே ஓதாதவருடைய நிலை, அது மிக படுமோசமானது. சகோதரர்களே, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் நோக்கத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். படைத்த அல்லாஹுவை படைத்த ரப்பை வணங்கு. இந்தியாக்கிட்ட அபுது, நீ அவனுடைய அபுது, நீ அவனுடைய அபுது அடிமை, அவன் உன் எஜமானன், அவன் உன் உரிமையாளன், அவன் உனக்கு அரசன், அவன் உனக்கு பொறுப்பாளன், அவன் உன்னை நிர்வகிப்பவன், உன்னை படைத்தவன், உனது கொடைவல்லல், உனக்கு கொடுப்பவன், உன் உயிரை கொடுத்தவன், உன் உயிருக்கு உரிமையாளன், நீ அவனுடைய அடிமை, அவன் உன்னுடைய எஜமானன். புரிந்து கொள் மனிதனை, நீ ஆபுது, அவன் மஅபூத், நீ வணங்க வேண்டியவன், அவன் வணங்கப்பட வேண்டியவன், நீ வணக்கம் செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். யாரை? ரப்பை வழிபட வேண்டும். உமா கலக்கு சின்னவன் ஈசா இல்லாதான் வாழ்க்கை, இபாதத்துதான் ஒரு வாழ்க்கை. வழிபடுதல், அடிபடுதல், சரணடைதல், ஏற்றுக்கொள்ளுதல், ஒப்புக்கொள்ளுதல், கட்டுப்படுதல், மீறாமல் இருத்தல், மதித்தல், இதுதான் ஒரு வாழ்க்கை. இப்படித்தான் நீ வாழ்ந்தாக வேண்டும். சொர்க்கம் வேண்டும் என்றால், மறுமையிலே உயர்ந்த சிறுதோசு வேண்டும் என்றால், மறுமையிலே உன்னை படைத்த ரத்தை நீ பார்க்க வேண்டும் என்றால், எங்கே பார்க்க முடியும்? ரத்தை சொர்க்கத்திலே பார்க்க முடியும். அவனுடைய அழகிய முகத்தை அங்கே தரிசிக்க முடியும், அவனோடு பேச முடியும். நரக படுகொலையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், விஷ ஜந்துக்களும் சீல்களும் சடங்களும் கொதிக்க வைக்கப்பட்ட கொதிநீரிலிருந்தும் கரும் புகையிலிருந்தும் நெருப்பு ஆடைகளிலிருந்தும் நெருப்பு படுக்கைகளிலிருந்தும் மலக்குமார்களின் சம்மட்டி அடிகளிலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், இந்த நோக்கத்தை புரிந்து கொள் மனிதனே. إياك نعبد إياك نعبد وإياك نستعين. அப்ப என்ன சொல்றீங்க உஸ்தாத்? நாங்க படிப்பெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது காற்றை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்கிறீர்களா என்றால், அந்த சகோதரர்களே, கண்மணிகளே, அப்படி இல்லை நோக்கம். அதுவெல்லாம் இதற்கு பொருள். வாழுங்கள், வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் படைத்தான், ஆனால் வழிபாட்டோடு வாழுங்கள். நமக்கு தேவைகளை கொடுத்திருக்கிறார், அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான வழிகளை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்வது என்ன? வழிபட்டு வாழு, வணங்கி வாழு, என்னை நினைத்து வாழு, எனக்கு பணிந்து வாழு, என் கட்டளைகளை மதித்து வாழ், நான் தடுத்தவற்றை மீறி வாழாதே, அனுமதித்த அனைத்தையும் செய், திருமணம் முடித்துக்கொள், பிள்ளைகளை பெற்றுக்கொள், ஹலாலான வழிகளிலே, கோடி என்ன, இன்னும் என்ன, அதற்கு பிறகு இருக்கிறத அனைத்தையும் சம்பாதித்துக்கொள், ஆனால் என் சத்தத்தையும் மீறிவிடாது. என் கட்டளையை மதித்து நட, ஏழைக்கு என்ன கட்டளை, செல்வந்தனுக்கு என்ன கட்டளை, அரசனுக்கு என்ன கட்டளை, படித்தவனுக்கு என்ன கட்டளை, பாமரனுக்கு என்ன கட்டளை, எல்லாவற்றையும் இறைவன் விவரித்து விட்டான். நல்லா கூறிவிட்டான். கட்டளையை மீறாது, வரம்பு மீறி வாழாது, மறுமையை மறந்து வாழாது. சகோதரர்களே, முதலிலே நம் சிந்தனையில் ஏறிய சில தவறான கருத்துக்களை அல்லது சில தவறான எண்ண ஓட்டங்களை களைந்தெறிய வேண்டும். புரிகிறதா? அது என்ன என்றால், முந்தைய காலத்திலும் இருந்தது, இப்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லலாம். காசு பணம் பணம், காசு பணம் பணம் பணம், சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் நிறைய காசு, நிறைய காசு, நிறைய பணம் சம்பாதிக்கணும், பெரிய பணக்காரனாக ஆகணும், பெரிய வசதியான வாழ்க்கை வேண்டும். இது பலருக்கு நோக்கமாக மாறு. புரிகிறதா? இது பலருக்கு குறிக்கோளாக மாறியது பிரச்சனை. ஏன் பிரச்சனை என்றால், எப்போது பணம் தான் வசதியான வாழ்க்கை தான் குறிக்கோள் என்று முடிவு செய்து விடுகிறானோ, அப்போது அவனுக்கு முன்னால் மார்க்கம், மறுமை, ஒழுக்கம், இறையச்சம், வணக்க வழிபாடு, பண்பாடுகள் இவையெல்லாம் செல்லா காசுகளாக ஆகிவிடுகின்றன. உண்மையா இல்லையா? சரியா இல்லையா? இதுதான் நோக்கம் என்று ஆகிவிட்டதற்கு பிறகு, அவன் மருத்துவனாக இருந்தால், அல்லது அவன் ஒரு இன்ஜினியராக இருந்தால், அல்லது அவன் ஒரு அட்வொகேட்டாக இருந்தால், அல்லது அவன் ஒரு அதிகாரியாக மாறினால், அல்லது அவன் ஒரு அரசியல் தலைவனாக மாறினால், அவனால் இந்த உலகத்திற்கு நன்மையா அல்லது கேடா சொல்லுங்கள். நீங்கள் காசுதான் பணம்தான் சம்பாதிப்பதுதான் குறிக்கோள் என்று மாறிய ஒரு மருத்துவனால் நன்மையா தீமையா, ஒரு இன்ஜினியரால் நன்மையா தீமையா, ஒரு தலைவனால் நன்மையா தீமையா? எந்த ஒரு புத்திசாலியும் சொல்ல மாட்டான் அவனால் நன்மை ஏற்படும் என்று சொல்வார்களா? சொல்ல மாட்டான். என் அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையில் இதற்கு பின்னாலெல்லாம் ஒன்று இருக்கிறது. அது இதை கொண்டு அடையலாம் என்று ஒருவன் நினைத்தால், அவன் காணல் நீரை பார்த்து தாகத்தை தீர்த்து கொண்டு அதன் பக்கம் செல்பவனை போல. புரிகிறதா? இவற்றின் மூலமாக வாழ்க்கையின் நிம்மதியை அடையலாம், அல்லது மறுமுலக வாழ்க்கையிலே முந்தியவர்கள் சொல்லியது போல சூரத்தில் கருத்தில் நீங்கள் படித்திருக்கலாம், ஒலையுறுதி அந்த காலத்தில் ஒருவன் இருந்தான். அவனுடைய சகோதரன் அவனுக்கு அறிவுரை கூறிய போது அதை மதிக்கவில்லை. பெரிய பணக்காரன் செல்வந்தனாக இருந்தான். அவன் கூறினார், இங்கேயே நான் இவ்வளவு பணக்காரனா இருக்கேன், இவ்வளவு அநியாயம் பண்ணதுக்கு பின்னாடி கூட, அப்போ நான் செத்து கூட அங்க மட்டும் போய் என ஏழையாக இருப்பேன், இதை விட நிறைய காசு பண்ண உள்ளவனாக இருப்பேன் என்று திமுரு பேசினான். அப்ப இதற்கு பின்னால் வாழ்க்கையிலே கொண்டிருக்கிறது நிம்மதி, மன சுத்தம், நிம்மதி மன சுத்தம். எந்த உள்ளம் சுத்தமாக இருக்கிறதோ அதுதான் நிம்மதியாக இருக்கும். எந்த உள்ளம் சுத்தமாக இருக்கிறதோ, அழுக்குகளில்லையோ, இணைகள் நயவஞ்சகம், அல்லாஹ்வின் சட்டங்களிலே சந்தேகம், முரண்பாடு காணுதல், அல்லது பெருமை அகம்பாவம், தற்பெருமை செதுக்கு ஆணவம், பிறரை இழிவாக மதித்தல், இழிவாக பார்த்தல், பிறரை கேவலப்படுத்துதல் போன்ற அழுக்குகளை விட்டு சுத்தமாக இருக்கிறதோ அந்த உள்ளம்தான் நிம்மதியாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள்தான் உண்மையில் இறைவனுடைய அருளை பாதுகாப்பை அடைவார்கள். அப்ப வாழ்க்கையின் நோக்கத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறான் என்பது. இந்த நோக்கத்திற்கு என்ன செய்வது? இந்த நோக்கம் பூர்த்தியானால் என்ன கிடைக்கும்? இதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். கொஞ்சம் இங்கே சிந்தித்து பாருங்கள். ஒருவன் மாதம் மாதம் அவன் விரும்பிய அளவிற்கு பொருள் சம்பாதிக்க. சரியா, நன்றாக படித்தான், பட்டம் வாங்கினான், அனுபவம் பெற்றான், பெரிய கம்பெனியிலே அவருக்கு வேலை கிடைத்துவிட்டது, கை நிறைய பணம், கார், பங்களா, அழகிய மனைவி கிடைத்தார், எல்லாம் கிடைத்தார்கள். ஆனால் இங்கே இபாதத் இல்லாத காரணத்தால் அப்தியத், அல்லாஹ்விற்கு அடிமை என்ற நிலையை அவர் உணராத காரணத்தால், தக்வாவை, இறை அச்சத்தை கடைபிடிக்காத காரணத்தால் இவனுடைய இந்த அற்ப கால, இவனுடைய இந்த சுகமெல்லாம் கூடிய விரைவிலேயே அவனுக்கு துக்கமாக மாறிவிடுகிறது. அப்படி இல்லை என்றால் இவனுக்கு விதிக்கப்பட்ட அந்த காலம் வரை உலகத்திலே வாழ்ந்துவிட்டு அவன் இறக்கும் போது, மரணிக்கும் போது, இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது எங்கே பிரிகிறான்? எங்கே பிரிகிறான்? எங்கே பிரிகிறான்? நரக படுகொலைக்கு செல்கிறான். அல்லாஹ் கபிலிருந்து அவனுக்கு நரக வேதனை ஆரம்பமாக இருக்கிறது. அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலம் அதிகமா, சுகம் அனுபவித்த காலம் அதிகமா, அல்லது நரக படுகொலையில் கபிலிலே சென்று அவன் அனுபவிக்க போற அந்த துன்ப துயர துக்க காலங்கள் அதிகமா? சொல்லுங்கள் சகோதரர், எது அதிகம்? எது அதிகம்? எது அதிகம்? கபூரிலே சென்று அவன் அனுபவிக்கப் போகிற அந்த துக்க காலம், அதற்கு பிறகு மறுமையிலே அவன் எழுப்பப்படும் போது, விசாரிக்கப்படும் போது, அவனுடைய செயலாளர்கள் அவனது இடதுகரத்திலே கொடுக்கப்படும் போது, சிராத் பாலத்தை கடல் என்று சொல்லும் போது கடக்க முடியாமல் கொக்கிகளால் மாற்றப்பட்டு நரக நெருப்பிலே வீசி எறியப்படும் போது, அங்கே சீறு சலங்களும் அவனுக்கு குடிக்க கொடுக்கப்படும் போது, தக்கூம் என்ற கள்ளி மரம் அவனுக்கு உணவாக கொடுக்கப்படும் போது, எப்படிப்பட்ட கேவலத்தை அனுபவிப்பான்? இங்கே கண்ணியமானவனாக இருந்தார். இங்கே அல்லாஹ் சொல்லுவான், நீ ரொம்ப ராயல் ஃபேமிலியா, இங்க எப்படி இருக்கு உனக்கு சாப்பாடு நல்லா இருக்கா, நீ ரொம்ப படிச்சவனா, நீ ரொம்ப பணக்காரனா, ரொம்ப பெரிய துன்யால வளம் வந்தீங்க, எப்படி இருக்கீங்க லைஃப்ல, எப்படி இருக்கு? ரூபோ பித்னத்தக்கோ ஹாஜத்ததி குந்தும் பிஹி துக்கதிமோ, எப்படி இருக்கீங்க லைஃப் உனக்கு? இதைதான் நீ நம்பல, இப்பப்பா அப்ப சிஹரும் ஹாதா, இதெல்லாம் ஒரு மேஜிக்கா, உள்ளார போய் பாரு. எல்லாம் சொல்லுவான், உள்ளார போய்ப்போம், நரகத்துக்குள் நரகம், குழிக்குள் குழி, வேதனை அறைக்குள் வேதனை அறை, எத்தனை தட்டுகள், எவ்வளவு ஆரம்பிக்க குண்டம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு திடுக்கமான சத்தத்தை கேட்டதற்கு பிறகு சொன்னார்கள், 60 ஆண்டுகளுக்கு முன்பு நரகத்தின் உச்சியில் இருந்து ஒரு பெரிய கல் போடப்பட்டது, இப்போதுதான் அது அதன் தளத்தை கட்டி இருக்கிறது, அதன் சத்தத்தை தான் இப்போது நாம் கேட்டுவோம் என்று சொன்னார் என்றால், யோசித்து பாருங்கள், 70,000 மலக்குகள் அந்த நரகத்தை இழுத்து வருவார்கள் என்றால், அந்த நரக படுகொலை அதனுடைய ஜுவாலை 500 ஆண்டுகள் தொலைவில் இருந்தால் கூட மனிதனின் முகத்தை கருக்க வைத்துவிடும் என்றால் அதனுடைய உஷ்ணம் எப்படி இருக்கும்? சகோதரர்களே, எல்லாம் சொல்லி காட்டுகிறார், படிப்பதை கொண்டு, கற்பதை கொண்டு, அது எந்த கல்வியாக இருந்தாலும், மாற்று கல்வியை படிக்கிறான் ஆனால் வறுமை அச்சம் இல்லை, தப்புவா இல்லை, இறையச்சம் இல்லை என்றால் அது உண்மையான வாழ்க்கையிலே நாம் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றார், இறை அருளோடு உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றார், நெருக்கடியற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்றார். இங்க கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் கவனிங்க, நெருக்கடியற்ற வாழ்க்கை நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? என் அன்பு சகோதரர்களே,
பெரிய கை நிறைய சம்பளம் வாங்குறவன் எல்லாம் நெருக்கடிக்காம வாழ்றான்னு சொல்லிட்டு கையில காசு அதிகமா வர வரதான் மனுஷனுக்கு ஆசை அதிகமா கூடி கூடி, அதுவும் இன்றைக்கு இந்த வங்கிகள் எல்லாம் வட்டியின் கதவுகளை அகல விரித்து வைத்திருக்கின்ற இந்த காலத்திலே என்ன செய்கிறார், ஆசை இறையற்றம் இல்லை, அகல கால் வைக்கிறான், வட்டிக்கு கால் வாங்குகிறான், வட்டிக்கு பங்களா வாங்குகிறான். ஒரு இடத்தில் வட்டி வாங்கியவன் வட்டியின் ருசி கண்டவன், சுகபோக வாழ்க்கைக்கு செல்வத்தை தேடி வட்டியிலே செல்கிறான். பார்த்தீர்களா இல்லையா, கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா, கடைசியிலே ஒவ்வொரு நாளும் கடனும் காரணம். எப்படி கடனும் காரணம், அதாவது சுருக்கமாக சொல்வதுதான் பிச்சை காரணம். படித்தவன் பட்டதாரி பெரிய சம்பளம் வாங்குகிறான், மக்கள் எல்லாம் அவனை செல்வந்தன் என்று எண்ணுகிறார்கள், அவனோ பல பேங்குகளிடத்திலே வங்கிகளிடத்திலே பிச்சை எடுத்து பணம் வாங்கி அதன் மூலமாக சுக வாழ்க்கை தேடி மாசம் மாசம் அந்த கடனை கட்டிக்கொண்டு எவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருக்கிறான் பார்த்தீர்களா. இவன் சிறந்தவனா, இவன் சிறந்தவனா, இன்னும் சில நேரங்களிலே வேலை பறிபோகிவிட்டான், கொஞ்சம் சிரிச்சு பாருங்க, வேலை பறிபோகிவிட்டால் பேங்கில் இருந்து வருகிற லெட்டர்கள் தபால்கள் கட்டு கட்டு கட்டு, எதை கட்டுறது, கட்டு கட்டு என்றால் எங்கே கட்டுவது, சம்பளம் இல்லையே. கடைசியில பேங்க்காரன் வீட்டுல வரும்போது பார்த்தா சொல்லாம சொல்லாம வேற அட்ரஸ்க்கு மாறியிருக்கும், வீடு வாங்கியது பேங்கிலே வங்கியிலே, வாகனம் வாங்கியது வங்கியிலே, அந்த வீட்டை ஆடம்பர சொகுசு வீடாக மாற்றியது கடன் பெற்று, சம்பாதித்த காசுகளை எல்லாம் ஹோட்டல்களிலே உணவு விடுதிகளிலே ஆடம்பர சுற்றுலாக்களிலே கடைசியில் எப்படி இருப்பது, தேடப்பட்ட ஒரு குற்றவாளியாக, கடைசியில் தேடப்பட்ட ஒரு குற்றவாளியாக, கடன்காரனாக. பார்க்கிறீர்களா இல்லையா, இவன் மேலானவனா, இவன் மேலானவனா, அல்லது தெருக்கோடியிலே தெருக்கோடியிலே ஒரு சிறிய தொழிலை செய்து கொண்டு அல்லது ஒரு சிறிய கைவேலை செய்து கொண்டு அன்றாடம் சம்பாதிப்பதை கொண்டு நிறைவு கண்டு போதுமாக்கிக் கொண்டு இறை வழிபாடுகளோடு தனக்கு கிடைத்ததை தன் மனைவி மக்களோடு உறவுகளோடு ஹலாலான முறையிலே பகிர்ந்து கொண்டு அல்லாஹ்வை அன்றாடம் வணங்கி சுபுஹுக்கு எழுந்து ரப்பை தொழுதுவிட்டு தன் ஹலாலான உணவை தேடி பிறகு முகரை தொழுது அசரை தொழுது மகரிபை தொழுது ஐஷாவை தொழுதுவிட்டு தன் பிள்ளைகளோடு தன் மனைவியோடு தன் பாசத்தை அன்பை பகிர்ந்து கொண்டு ஒழுகிற அல்லது சூரிய வெப்பத்திலிருந்து தன்னை பாதுகாக்காத குறுகிய ஒரு வீட்டிலே வாழ்ந்து கொண்டு கண்ணியத்தையும் நிம்மதியையும் இறை அருளையும் அனுபவிக்கிறவன் சிறந்தவனா, யார் சிறந்தவன் சொல்லுங்க, யார் சிறந்தவன், முந்தியவரா இரண்டாவா, இரண்டாவா. அல்லாஹ் இதைத்தான் சொல்லி காட்டுகின்றான் 66வது அத்தியாயத்தின் 2வது 3வது வசனத்திலே, உமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, அல்லாஹ்வை பயந்து கொள் மனிதனே, நீ சிரமப்படும் போதெல்லாம் உனக்கு அங்கே வழிகளை அவன் திறந்து விடுவான், நீ அறியாத புறத்திலே உன் வாழ்வாதாரத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். தக்குவா, நோக்கத்தை புரிந்தால் அழுத்து தக்குவா. 7வது அத்தியாயத்தின் 96வது வசனத்திலே இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் ஆமன், நோக்கத்தை புரிந்து கொண்டு ஈமானை ஏற்று, இறையற்றத்தோடு வாழ்ந்தால் அவர்களுக்கு நாம் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்துகளை திறந்து கொடுப்போம். இதை திறந்து கொடுப்போம், அருள்களை திறந்து கொடுப்போம். 100 ரூபாய் ஒரு நாள் சம்பாதித்து நிம்மதியாக வாழ்வார், ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதித்து கூட நிம்மதி இல்லாமல் அடைவார். இவர்களின் பாவங்களின் காரணமாக நாம் இவர்களை பிடித்து விட்டோம், தண்டித்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். புரிகிறதா? இதே 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃபுடைய 196வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், எனக்கு பாதுகாவலன், என்னை காப்பவன், எனக்கு துணை நிற்பவன் என் அல்லாஹ் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். எப்போது நீங்கள் சொல்ல முடியும் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று? நீங்கள் எப்போது சொல்ல முடியும் அல்லாஹ் எனக்கு உதவுவான், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், அல்லாஹ் எனக்கு அருள்புரிவான் என்று எப்போது சொல்ல முடியும்? வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து, அவனுக்கு நீங்கள் அடிமை என்பதை உணர்ந்து, அவன் உங்களுக்கு ஜமான் என்பதை ஏற்று, அவனுடைய கட்டளைகளை தேடி, அவனுக்கு அடிபணிந்து அவன் தடுத்தவற்றை விட்டு விலகி வாழும் போது நீங்கள் இதை கூற முடியுமா? அல்லது வரம்பு மீறிய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இதை கூற முடியுமா? சிந்தித்து பாருங்கள். இந்த வழி அம்மா அல்லது நெருங்கல் நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் அவன் உங்களை பொறுப்படுத்திக் கொள்கிறான். எப்படி? உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான அனைத்து பொறுப்புகளையும் அவன் எடுத்துக் கொள்கிறான். உனக்கு உணவு நெருக்கடியா, உடை நெருக்கடியா, இருப்பிட நெருக்கடியா, படிப்பு நெருக்கடியா, என்ன நெருக்கடியாக இருந்தாலும் சரி ரப்பு கை கொடுப்பான். ஒவ்வொரு வயதில் வந்த சாலை இது புரியவில்லை என்று சகோதரர்களை பலருக்கு திறமையால் தேடுவோம், வசதியால் தேடுவோம், இருக்கிற அனுபவத்தால் தொடர்பால் சாதித்து விடலாம். எனக்கு தெரியும் நிறைய பேரை நான் வேலை வாங்கிடுவேன், எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், ஆனா அல்லாஹ் மட்டும் தெரியாது. எனக்கு அது இருக்கு இது இருக்கு, ஆனா ஈமான் மட்டும் கிடையாது. என்கிட்ட நிறைய பட்டம் இருக்குது, படிப்பு இருக்குது, அனுபவம் இருக்குது, ஆனா ஈமான் மட்டும் இல்லை, எதிரும் இல்லை. நாயை விட கேவலமாக அதை மாற்றியார். இதை விட இதை விட வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்த நம்முடைய அடிமையாக வாழ்கிறீர்களா? கண்ணியமாக வாழலாம், சுய மரியாதையோடு வாழலாம், நிம்மதியோடு வாழலாம், பிறரையும் மதிப்பீர்கள், பிறராலும் மதிக்கப்படுவீர்கள். உங்களால் பிறருக்கும் பாதுகாப்பு, பிறரால் உங்களுக்கும் பாதுகாப்பு. அன்பு சகோதரர்களே, இந்த நல்ல விஷயங்களைத்தான் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நோக்கத்தை புரிவோமா? அந்த நோக்கத்துக்குண்டான வழியை தெரிவோமாக. நான் அல்லாஹ்வுடைய அமுது அடிமை, அவனை வணங்க நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளேன். எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே சுகபோகமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். என்ன வேணாலும் அனுமதி, அனுமதி தடையே கிடையாது. குடித்துக் கொண்டே சாப்பிட்டுக் கொண்டே இழிஞ்சவர்கள் விளையாட்டுக் கொண்டே தடையே கிடையாது. இந்த உலகத்திலே தக்குவா ஓடுவார், இந்த துன்யாவிலே தக்குவா ஓடுவார். படி, வியாபாரம் செய், தொழில் செய், தலைவனாக இரு, எப்படி வேண்டுமானாலும் இரு, ஆனால் மூமினாக முஸ்லீமாக இரு. எப்படியே மூமினாக முஸ்லீமாக அல்லாஹ்விடத்திலே வெற்றி அடையலாம். அல்லாஹு தஆலா எனக்கு உங்களுக்கும் கூறிய நல்ல விஷயங்களுக்கு அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று அவனுக்கு அடிபணிந்து அவனை பயந்து வாழ்கிற நல்லோர்களின் வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அப்போது கௌலிஹாதா அஸ்தஃபிருல்லாஹ் லீ வலக்கும், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.